أشهد أن لا الله أشهد أن محمد رسول الله.
கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். அல்லாஹு தஆலா நமது இந்த அமர்விலே அருள் வளங்களை பொழிவானாக, இம்மை மறுமை நன்மைகளை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பு சகோதரிகளே, இனிய இல்லறத்திற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ற தலைப்பும், குடும்பங்களை சீரழிக்கக்கூடிய தீமைகள் என்ற தலைப்பிலும் ஒரு சேர, அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே குடும்பத்தை பற்றி சொல்லும்போது, வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹு தஆலா உங்கள் வீடுகளில் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான், உங்களுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று குறிப்பிடுகின்றான். அதாவது, வீடு என்பது மனதிற்கு இன்பம் தரக்கூடியதாக, உள்ளத்திற்கு அமைதி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் வீடு சகோதரிகளே. ஆனால் இன்று வீட்டை பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பத்தார்கள் மன நிம்மதியை பெறவில்லை. வீடு வசதியாக இருக்கிறது, வீட்டிலே எல்லா வசதியும் இருக்கிறது, ஆனால் மன நிம்மதி இல்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே அந்த வீட்டின் தலைவரும் வீட்டின் தலைவியும் முறையாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ளவில்லை. முறையாக அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உலகத்தை தெரிந்து கொண்டார்கள், உலக செல்வங்களை வீட்டிலே குமித்துக் கொண்டார்கள், ஆனால் அல்லாஹுடைய அன்பையும் தூதருடைய அன்பையும் அவர்கள் பெறாத காரணத்தால் அவர்களுடைய வீடு நிம்மதியற்ற வீடாக, மகிழ்ச்சியற்ற வீடாக இருப்பதை பார்க்கிறோம். சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்து தஹ்ரீமுடைய 6வது வசனத்திலே சொல்கிறான், يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكه غلاظ شداد لا يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون مؤمنين انغليم நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனைவி மக்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அந்த நரகத்தின் எரிபொருளாக மனிதர்களும் கற்களும் தான் இருக்கிறார்கள். அங்கே அந்த பாவிகளை வேதனை செய்வதற்காக கடின சுபாவமுள்ள மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலே உறுதியானவர்கள், அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான் என்றால், என் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இங்கே கொஞ்சம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், நமது பொறுப்பு நமது கடமை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று. முதல் வசனத்திலே சூரத்து நஹலுடைய வசனத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டேன், வீட்டை அல்லாஹு தஆலா ஒரு நிம்மதி தரும் இடமாக ஆக்கியிருக்கிறான் என்று. இரண்டாவது சூரத்து தஹ்ரீமுடைய வசனத்திலே அல்லாஹ் கூறியதை உங்களுக்கு குறிப்பிட்டேன், அல்லாஹ் கூறுகிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் மனைவி மக்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், வீடு நிம்மதி தரக்கூடிய வீடாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன தேவை, இதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அடுத்து நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் எந்தெந்த பாவங்களை தீமைகளை வீட்டில் நிகழாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக, குடும்பத்திலே நிம்மதி எங்கிருந்து வரும், அது என்னமோ மளிகை கடையில் விற்கிற பொருள் அல்ல, அது கால் கிலோ அரை கிலோவுக்கு தேவைன்னா போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, மகிழ்ச்சி என்பது, இன்பம் என்பது, அமைதி என்பது, மனதினுடைய அந்த சாந்தி என்பது, அது அல்லாஹு தாலா மனதிலே வைத்திருக்கிறானே தவிர நமது உடலுக்கு வெளியிலே அல்ல. நமது குணத்திலே அதை வைத்திருக்கிறான், நமது நம்பிக்கையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப இந்த மன மகிழ்ச்சி என்பது அல்லாஹு தாலா ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய குணத்திலே வைத்திருக்கிறான், அவர்களுடைய பண்பாட்டிலே வைத்திருக்கிறான், அவர்களுடைய செயலிலே வைத்திருக்கிறான், அவர்களுடைய கொள்கை அகீதாவிலே வைத்திருக்கிறான். அப்ப சகோதரிகளே, உங்கள் கணவன் உங்களிடத்திலே இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் வீட்டிலே கணவன் மூலமாக நீங்கள் இன்பத்தை, மகிழ்ச்சியை, மன அமைதியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், சகோதரிகளே உங்களுக்கு சில விஷயங்களை இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். உங்களிடத்திலே அந்த உயர்ந்த பண்புகள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய வீட்டை ஒரு மகிழ்ச்சியான இனிமையான வீடாக ஆக்குவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருப்பது போன்று, எல்லாவற்றுக்கும் அழகிய முன்மாதிரி, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, அல்லாஹுவின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாவிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தை என்ற அடிப்படையிலே தன் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? ஒரு கணவன் என்ற அடிப்படையில் மனைவியோடு எப்படி நடந்தார்கள்? மனைவிமார்கள் அந்த அழகிய கணவனிடத்தில் எப்படி நடந்தார்கள் என்பதை இங்கு உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் சகோதரிகளே. முதலாவதாக, உங்கள் மனதிலே உள்ள வெறுப்புகளை நீக்கிவிட்டு உங்கள் உள்ளத்திலே கணவனின் மீதும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையின் மீதும், கணவனின் வீட்டாரின் மீதும் அன்பை விதையுங்கள். வெறுப்பு என்ற தீயை, வெறுப்பு என்ற தீயை அன்பு என்ற தண்ணீரை கொண்டு ஊற்றி அந்த வெறுப்பு, பகைமை என்ற தீயை நீங்கள் அணைத்து விடுங்கள். உங்களது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களது வீடு இனிமையாக இருக்கும். நீங்கள் ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் ஆயிரம் முறை நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு இவரை நாடி இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இவரை விதியிலே எழுதியிருக்கிறான் என்று அல்லாஹுடைய விதியை கொண்டு பொருந்தி கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் கணவனிடத்தில் இருக்கின்ற நிறைகளை பாருங்கள், உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை பாருங்கள். உங்கள் கணவனிடத்தில் இருக்கின்ற குறைகளையும் உங்களிடத்தில் இருக்கின்ற நிறைகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உங்கள் கணவனை மதிக்க மாட்டீர்கள், நேசிக்க மாட்டீர்கள், அவரை வெறுப்பீர்கள், அலட்சியம் செய்வீர்கள். அதற்கு பிறகு குடும்பம் தீமூட்டப்பட்ட ஒரு காடாக மாறிவிடும். தீ எரிக்கப்படுகின்ற இடத்திலே வசிக்க முடியுமா? நெருப்பு எரிகின்ற ஒரு இடத்திலே வசிக்க முடியுமா என்றால் வசிக்க முடியாது, பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். எப்போது வெறுப்பு வருகிறதோ, தீமை வருகிறதோ, அது ஷைத்தானிடமிருந்து வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரிகளே, கணவனை வெறுப்பது, பிள்ளைகளை வெறுப்பது, இது ஷைத்தான் உங்கள் உள்ளத்திலே போடக்கூடிய தீமையின் நெருப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். அப்படி இடம் கொடுத்து விட்டால் அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய அந்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அது உலகத்திலேயே நரகமாக மாறிவிடும், உலகத்திலேயே நரகமாக மாறிவிடும். ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு கட்டளையாக சொன்னார்கள், தஸவ்வஜூ அல்வதூத் அல்வலூத், உங்களை அதிகம் நேசிக்கக்கூடிய, உங்கள் மீது பாசம் காட்டக்கூடிய, உங்கள் மீது பிரியமைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் மணமுடியுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மனைவியாகப்பட்ட நீங்கள், மனைவியாக போகிற நீங்கள் சகோதரிகளே, உங்கள் கணவனை நேசிப்பது, அந்த கணவனின் உறவினர்களை நேசிப்பது, அந்த கணவனால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிற அல்லது கொடுத்திருக்கிற பிள்ளைகளை மனமாற முழுமையாக இதயத்தால் நீங்கள் நேசிப்பது, குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சிக்காக, குடும்பத்தில் நீங்கள் இன்பத்திற்காக, மன அமைதிக்காக நீங்கள் விதைக்கக்கூடிய முதல் விதை, நீங்கள் விதைக்கக்கூடிய முதல் விதை அன்பு, நேசம், கருணை, பாசம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த அன்பு, பாசம், கருணை, நேசம் என்ற இந்த விதை இருக்கிறதே, உலகத்திலே எத்தனையோ மரங்களை பார்த்திருக்கலாம் நீங்கள், பெரிய அரச மரத்தை பார்த்திருக்கலாம், பெரிய ஆல மரத்தை பார்த்திருக்கலாம், அதனுடைய விதைகள் சிறியதாக இருக்கும், ஆனால் அது செடியாக பிறகு மரமாக மாறும்போது வானளாவிய கிளைகளோடு அடர்த்தியாக நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நிழல் தரக்கூடியதாக இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். சகோதரிகளே, என்ன பெருசா அன்புல இருக்கு, என்ன பெருசா பாசத்துல இருக்கு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை என்று சில முட்டாள்கள் பேசுவார்கள். சகோதரிகளே, அப்படி அல்ல. அன்பு என்பது பூமியிலே விதைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஆலமரத்தின், அரச மரத்தின் விதையை போல அது விருட்சமாக மரமாக மாறும்போதுதான் அதனுடைய பலன்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படித்தான் இந்த அன்பு. இந்த அன்பு உள்ளத்திலே வந்துவிட்டால் அன்பு ஒழுக்கத்தின் அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுக்கும். அன்பு ஒழுக்கத்தின் அத்தனை கலைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அன்பு மரியாதையின் அத்தனை வழிகளையும் உங்களுக்கு போதிக்கும். கணவனின் மீது அன்பு இருந்தால் கணவனுக்கு பணிவிடை செய்வீர்கள். கணவனின் பெற்றோரின் மீது அன்பு இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்வீர்கள். கணவனின் மீது அன்பு இருந்தால் அவருடைய பிரிவால் நீங்கள் வாடுவீர்கள், அவர்களுடைய வருகையை நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள். கணவனின் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் அந்த கணவனை திருப்திப்படுத்துவதற்காக முயற்சி செய்வீர்கள். பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் மீது உங்களுக்கு நேசம் இருந்தால், அவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், அவர்களை ஒரு நல்ல சாலிஹான மூமினான முஸ்லிமான ஒரு அடியானாக உருவாக்குவதிலே நீங்கள் அக்கறை கொள்வீர்கள். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பை குடும்பத்தின் அஸ்திவாரமாக, அன்பை குடும்பத்தின் அடித்தளமாக அல்லாஹ் ஆக்கினான். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. உங்களுக்கு உங்களிலிருந்தே மனைவிகளை, ஜோடிகளை அல்லாஹ் படைத்தான், உங்களுக்கு இடையிலே அன்பை ஏற்படுத்தினேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பு வைக்கக்கூடிய பெண்ணை நீ மணமுடி என்பதாக, நேசிக்கக்கூடிய பெண்ணை மணமுடி என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், நீங்கள் மனம் முடிக்கும் போது, உங்களுடைய மனைவியிடத்திலே நீங்கள் மன நிம்மதியை காணும் போது, அல்லாஹு தஆலா உங்கள் இருவருக்கும் இடையிலே அன்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், கருணையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். சகோதரிகளே, நீங்கள் படித்த பெண்களாக இருக்கலாம், உங்கள் கணவன் படிக்காதவராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பணக்கார பெண்ணாக இருக்கலாம், உங்கள் கணவன் ஒரு ஏழையாக இருக்கலாம், நீங்கள் நல்ல அழகுள்ள ஒரு பெண்ணாக இருக்கலாம், உங்கள் கணவர் ஒரு சாதாரண ஒரு மனிதராக, சாதாரண ஒரு தோற்றத்திலே இருக்கலாம், உங்களது நிறம் கவர்ச்சியாக இருக்கலாம், அவரோ கொஞ்சம் நிறத்தால் உங்களை விட குறைவாக இருக்கலாம், சமூக அந்தஸ்தால் நீங்கள் உயர்ந்திருக்கலாம், அவர் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு அறிவுரையாக, அழுத்தமாக, ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லித் தருகிறேன், உங்களுடைய எந்த ஒரு கண்ணியமும், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற எந்த ஒரு கண்ணியமும் உங்களுடைய கணவனின் கண்ணியத்தை கலங்கப்படுத்தக்கூடியதாக, உங்கள் கணவனின் கண்ணியத்தை கரைபடியக்கூடியதாக ஆக்கிவிடக் கூடாது. கணவனை மதிக்காத பெண்ணின் தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, கணவனை மதிக்காத பெண்ணின் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, அத்தகைய பெண்களை அல்லாஹ் ஏறிட்டும் பார்ப்பதில்லை. அந்த பெண் தஹஜ்ஜத் தொழுதால் என்ன, அந்த பெண் நோன்பு நோற்றால் என்ன, அந்த பெண் அழைப்பு பணி பிரச்சாரம் செய்தால் என்ன, அந்த பெண்மணி தான தர்மங்கள் செய்தால் என்ன, அல்லாஹுவிடத்திலே நன்மையை பெறமாட்டாள். அல்லாஹு தஆலா சூரா நிசாவிலே சொல்வதை பாருங்கள், ஃபஸ்ஸாலிஹாது ஃபஸ்ஸாலிஹாது கானிதாதுன் ஹாஃபிதாதுன் லில்கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். நல்ல சாலிஹான பெண்கள் யார் தெரியுமா? கணவனுக்கு பணியக்கூடிய பெண்கள். என் அன்பு சகோதரிகளே, அன்பு இருக்குமே ஆனால், உங்களுக்கு உங்கள் கணவனின் மீது பாசம் இருக்குமே ஆனால், அவரிடத்திலே நீங்கள் பணிவாக நடப்பீர்கள். எந்த வீட்டிலே ஒரு பெண் பணிவாக நடக்கிறாளோ அந்த வீடு மிகப்பெரிய ஒரு பலமான கோட்டையாக, அந்த வீடு ஒரு அழகான பூஞ்சோலைகளும் அழகான பழங்களும் நிறைந்த ஒரு தோட்டமாக இருக்கும். எப்படி ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு கோட்டைக்குள்ளே செல்வதற்கு மக்கள் விரும்புவார்களோ அதுபோன்று அந்த வீட்டிலே மக்கள் வருவதற்கு விரும்புவார்கள். சகோதரிகளே, பணிவு இது மிக முக்கியமான ஒன்று. எந்த ஒன்றும் உங்களை பெருமைக்கு தூண்டி கணவனுக்கு அடிபணியாத தன்மையை உங்களிடத்திலே ஏற்படுத்திவிட வேண்டாம். சில நேரங்களில், சில காலங்களில், சில சூழ்நிலைகளில் ஷைத்தான் உள்ளத்திலே கொண்டு வருவான். என்ன கொண்டு வருவான்? நீ எவ்வளவு படிச்சிருக்கிற, அவர் படிக்கவே இல்லையே. நீ எவ்வளவு அழகா இருக்கிற, அவர் என்ன அழகாவா இருக்கிறாரு. நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, அவரோ சாதாரணமான ஆளு. நான் என்ன இந்த வீட்டுக்கு வந்த வேலைக்காரியா, அவளுக்கு அவருக்கு என்ன எல்லாத்தையும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா என்று ஷைத்தான் உள்ளத்திலே போடுவான். ஷைத்தான் பெருமையை தூண்டக்கூடியவன். அவன் அல்லாஹுவிற்கு முன்னால் பெருமை அடித்ததால் சபிக்கப்பட்டான், விரட்டப்பட்டான். சகோதரிகளே, அப்படித்தான் குடும்பத்திலே பெண்கள் பெருமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆணவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பணிவை அவர்கள் இழக்கும் போது அவர்களுக்கும் கணவனுக்கும் இடையிலே இடைவெளி ஏற்படுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பல மைல் தூர இடைவெளி ஏற்பட்டு இருவரும் ஒரு வீட்டில் இருப்பார்கள். ஆனால் ஒருவர் ஒருவரை பார்த்து சிரிக்க மாட்டார்கள், ஒருவர் ஒருவரிடத்திலே அன்புகளை பரிமாறிக்கொள்ள மாட்டார்கள். காரணம், மனைவி அன்பு காட்டவில்லை, காரணம் மனைவி பணிவை காட்டவில்லை. எனவே கணவனுடைய அந்த உள்ளம் வறண்ட உள்ளமாக இருக்கிறது. அல்லாஹ் ஆண்களின் உள்ளத்தை வறண்ட உள்ளமாக, வறட்சியின் உள்ளமாக வைத்திருக்கிறான். அதிலே நீங்கள் காட்டக்கூடிய அன்பு இருக்கிறது, அதிலே நீங்கள் காட்டக்கூடிய பணிவு இருக்கிறது. அந்த வறண்ட உள்ளத்திலே எப்படி வறண்ட பூமியிலே பெய்யக்கூடிய மழையை போன்று, வறண்ட பூமியிலே பெய்யக்கூடிய மழையை போன்றுதான் நீங்கள் காட்டக்கூடிய அன்பும் நீங்கள் காட்டக்கூடிய பணிவும். உங்களிடத்திலே உண்மையான அன்பும் உண்மையான பணிவும் இருக்குமே ஆனால், அன்பு சகோதரிகளே, உங்களிடத்திலே பணிவும் உங்களிடத்திலே அன்பும் இருக்குமே ஆனால், உங்களுடைய கணவனுடைய உள்ளத்திலே நீங்கள், அதாவது எப்படி ஒரு வறண்ட பூமியிலே தண்ணீர் பாய்ச்சியதற்கு பிறகு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த விதைகளை நீங்கள் விதைக்கலாம், என்ன மரத்தை நீங்கள் விதைக்க நாடுகிறீர்களோ அந்த மரத்தை நீங்கள் விதைக்கலாம். அந்த பூமியிலிருந்து, ஈரமான அந்த பசுமையான பூமியிலிருந்து செடிகள் முளைக்கும், தானியங்கள் முளைக்கும், மரங்கள் வளரும். அப்படித்தான் ஆண்களுடைய இதயங்கள், உங்கள் கணவனுடைய இதயங்கள் உங்களுடைய அன்பு என்ற அந்த நீரை கொண்டு, உங்களுடைய பணிவு என்ற அந்த பசுமையான நீரை நீங்கள் அந்த உள்ளத்திலே தெளிக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கணவனுடைய உள்ளத்தை அவ்வளவு மிருதுவானதாக, மென்மையானதாக ஆக்கிவிடுகிறான். நமது தாய்மார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் எந்த அளவு ரசூலுல்லாஹுவை நேசித்தார்கள் தெரியுமா? ஒரு நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு கோபித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். ஒரு மாத காலம் நான் உங்களிடத்திலே வரமாட்டேன் என்று அவர்கள் வீட்டிலே ஒரு பரணியிலே அமர்ந்து கொண்டார்கள். அப்போது நமது தாய் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சென்றதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் அப்படியே எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் ஆனது, இரண்டு நாள் ஆனது, மூன்று நாள் ஆனது, நான்கு நாள் ஆனது என்று ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்தபோது அல்லாஹுவின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 30 நாட்கள் வரமாட்டேன் என்று சொல்லி சென்றீர்களே, ஒரு மாதம் வரமாட்டேன் என்று சொல்லி சென்றீர்களே, மாதம் 29 நாட்கள் 29 நாட்கள் தானே ஆயிருக்கிறது, நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் என்றால் ரசூலுல்லாவுடைய பிரிவால் எவ்வளவு துடித்தார்கள். ஒவ்வொரு நாளையும் அப்படியே கணக்காக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்றால் எவ்வளவு ரசூலுல்லாஹுவின் மீது பாசத்தை, அன்பை வைத்திருந்தார்கள். சகோதரிகளே, இதுதான் அடிப்படை. குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது, ஹதீஸ் அதைத்தான் சொல்லுகிறது. உலக தத்துவங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லுகின்றன. சகோதரிகளே, இன்று உலகத்திலே மக்களுடைய இந்த ஒரு விதமான மிஷின் வாழ்க்கை, இயந்திர வாழ்க்கை இருக்கிறதே, அதுவும் அடுத்த பகுதியிலே நாம் சொல்ல இருக்கின்றோமே, அதாவது இந்த சினிமா சீரியல் என்ற கலாச்சாரங்கள், இவையெல்லாம் இன்று பெரும்பாலான பெண்களுடைய உள்ளத்தை அப்படியே ஒரு சூனியமாக்கி அவர்களுடைய உள்ளத்திலே கணவனுக்கு இடமில்லை, அவர்களுடைய உள்ளத்திலே பெரும்பாலும் பெண்களுக்கு இடம் இருப்பதில்லை. இன்று இந்த மாற்று மத பெண்கள் அல்லது மாற்று மதத்திலே இருக்கின்ற பலர், பெண்கள் சுதந்திரம், பெண்கள் என்ன அடிமைகளா, ஆண்களுக்கு என்ன வேலைக்காரிகளா, வீட்டிலே வேலை செய்வதற்காக வேண்டி உள்ளவர்களா என்றெல்லாம் பேசுகின்ற பேச்சின் காரணமாக, அதுபோன்று சிறு பிராயத்திலிருந்து இறுதி வரை, சிறு பிராயத்திலிருந்து அவர்கள் படித்து பட்டம் பெற்று வருகின்ற வரை காபிர்களுடைய அந்த பள்ளிக்கூடங்களிலேயே படித்து வளர்ந்து அவர்கள் அதாவது வாலிப பருவத்தை அடைந்து திருமணத்தை எட்டுகின்ற காரணத்தால் காபிர்களை பார்த்து, கவனமாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், காபிர்களை பார்த்து, காபிர் பெண்களை பார்த்து, காபிர்களுடைய அந்த கலாச்சாரத்தை பார்த்து, அந்த அவர்களுடைய படிப்பினால் நமது பெண்கள் பெரும்பாலும் பாதித்திருக்கிறார்கள். நானும் படிக்க வேண்டும், நானும் வேலைக்கு செல்ல வேண்டும், நானும் சம்பாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் என்ற அந்த மனபான்மை நமது சகோதரிகளை வீட்டிலே தங்கி கணவனுக்கு பணிவிடை செய்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாயாக இருப்பதிலிருந்து அவர்களை தடம் புரளச் செய்துவிட்டது. ஒரு பெண் எப்போது வேலைக்கு செல்லலாம் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாத்தை பேணக்கூடிய பெண்மணி அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களது வீடுகளிலே நீங்கள் இருங்கள் நபியின் மனைவிமார்களே என்று குறிப்பிட்டு அழைத்து சொல்லுகின்றான். அறியாமை காலத்திலே பெண்கள் ஆடம்பரமாக அலங்காரமாக அங்கு இங்கும் சுற்றி திரிந்தது போன்று நீங்கள் திரியாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் மதியன் நகரத்திற்கு சென்றபோது ஆட்டு மந்தைகளோடு ஒழுக்கமான இரண்டு சகோதரிகளை பார்க்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், சூரத்துல் கசஸை படித்து பாருங்கள், மா ஹதுபுக்குமா, நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீர்கள், நீங்கள் இங்கு நிற்பதற்கு என்ன காரணம், நீங்கள் ஏன் வீட்டிலிருந்து வெளியே வந்தீர்கள், உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது, இந்த ஆண்களுக்கு மத்தியிலே நீங்கள் நிற்கிறீர்களே என்று கேட்டபோது அந்த சகோதரிகள் என்ன சொன்னார்கள், நாங்கள் எங்களது ஆடுகளை மேய்க்க வந்திருக்கிறோம், இந்த ஆட்டு இடையர்கள் எல்லாம் தண்ணீர் தங்களது ஆடுகளுக்கு தண்ணீர் குடிக்கின்ற வரை நாங்கள் எங்களது ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது, வெட்கத்தால் ஒதுங்கி நிற்கிறோம், நாங்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் தெரியுமா, அபூனா ஷேகுன் கபீர், எங்களது தந்தை ஒரு வயது முதிர்ந்தவர், எங்களுடைய தந்தைக்கு ஆண் பிள்ளை இல்லை, வேறு யாரும் எங்களுக்கு உழைப்பதற்கு இல்லை, எனவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அந்த காரணத்தை சொல்கிறார்கள் என்றால், அப்போது அந்த சகோதரிகள் சொன்னார்கள், எங்களது தந்தை வயதானவர், அதனால் தான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று. அன்பு சகோதரிகளை, இதை நீங்கள் கவனத்திலே வைக்க வேண்டும். கல்வி தேவை, படிப்பு தேவை, நிர்பந்தமான நிலையிலே, அதுவும் பெண்களுக்கு பொருத்தமான இடத்திலே, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்ற சூழ்நிலையிலே நீங்கள் பணிக்கு சென்று சமுதாயத்திற்கு பயனுள்ளதை செய்வதிலே எந்த விதமான தவறையும் மார்க்கம் காணவில்லை. ஆனால் ஆண்களுக்கு போட்டியாக ஆண்களோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து அவர்களுக்கு மத்தியிலே ஹிஜாபை பேணாமல் இஸ்லாமிய ஒழுக்கங்களை எல்லாம் விலை பேசிவிட்டு உங்களை நீங்கள் கெடுத்துக்கொண்டு, உங்களை நீங்கள் நாச படுகொலையிலே தள்ளிக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறுவதிருக்கிறதே, இது அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய தூதரால் தடுக்கப்பட்ட காரியம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட காரியம் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உங்களுடைய குடும்பம் இனிமையான குடும்பமாக மாற வேண்டும் என்றால், உங்களது இல்லறம் இனிமையான இல்லறமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், இந்த இரண்டு அறிவுரைகளை இந்த இடத்திலிருந்து வாழ்க்கையிலே நீங்கள் பற்றி பிடிப்பேன் என்ற உறுதியோடு செல்லுங்கள். ஒன்று, உங்கள் கணவனோடு அன்போடு நடங்கள், உங்கள் கணவனிடத்திலே பணிவோடு நடங்கள். உங்கள் பிள்ளைகளிடத்திலே அன்பு காட்டுங்கள், உங்கள் கணவனின் தாய் தந்தைகளிடத்திலே அன்பு காட்டுங்கள். அன்பு என்ற அந்த பாச நீர் ஊற்றின் காரணமாக குடும்பத்தில் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் நீங்கள் பசுமையாக வைத்திருக்கலாம். அன்பும் பணிவும் இருக்குமேயானால் ஒழுக்கத்தின் அடிப்படைகள் அனைத்தும் இதில்தான் மறைந்திருக்கின்றன. ஒழுக்கத்தின் நற்குணங்களின் அடிப்படைகள் அனைத்தும், நற்குணத்தின் விரிந்த குணங்களெல்லாம் இந்த இரண்டு குணங்களுக்குள்ளே மறைந்திருக்கின்றன சகோதரிகளே. ஆகவே அல்லாஹுவிற்காக உங்கள் கணவனை நேசியுங்கள், அல்லாஹுவிற்காக உங்கள் கணவனுக்கு முன்னால் பணிந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சொர்க்கத்திலே நபியை நீங்கள் பார்க்க வேண்டும், நபியினுடைய மனைவிமார்களோடு, சாலிஹீன்களுடைய அந்த மனைவிமார்களோடு சொர்க்கத்திலே நீங்களும் உயர்ந்த தரஜாக்களிலே உங்கள் கணவனோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு குணங்களும் உங்களுக்கு மிக அவசியமானது. அந்த குணத்தால் சொர்க்கத்தையும் வாங்கலாம், இந்த உலகத்திலும் உங்களது குடும்பத்தை இன்பமாக இனிமையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்து சகோதரிகளே, குடும்பத்திலே இன்பத்தை படுபாதாளத்திலே நாச படுகுழியிலே தள்ளக்கூடிய, மன மகிழ்ச்சிகளை தகர்த்தெறியக்கூடிய, குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய சாபத்தை குடும்பத்திலே இறக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை அவன் அவனுடைய வீட்டில் இருக்கும் போதே இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய, ஒரு மூமினுடைய ஈமானை உள்ளத்திலிருந்து தகர்த்தெறியக்கூடிய அந்த பாவங்கள் இன்று முஸ்லிம்களுடைய வீடுகளிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய வீடுகளிலே பெருகிவிட்டன சகோதரிகளே. அது என்ன தெரியுமா? இந்த சினிமா சீரியல்கள், அதுபோன்று இந்த இசை கலந்த பாடல்கள், காஃபிர்களுடைய ஆண் பெண்களுடைய அந்த பாடல்கள், இந்த மூன்று விஷயங்கள் இருக்கின்றனவே முஸ்லிம்களுடைய வீடுகளை நரகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன சகோதரிகளே. இசை கேட்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராம் ஆக்கியிருக்கிறான், அது ஷைத்தானுடைய சப்தம் என்று சொல்லுகிறான் சகோதரிகளே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசை கருவிகளை உடைப்பதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, என் சமுதாய மக்கள் மது அருந்தக்கூடியவர்களாக மாறிவிட்டால், என் சமுதாய மக்கள் பட்டு ஆடையை அணிய ஆரம்பித்து விட்டால், என் சமுதாய மக்கள் விபச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டால், என் சமுதாய மக்கள் பாடக்கூடிய பெண்களை ரசிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை இறங்கும், அவர்கள் மீது அல்லாஹ் நோயை சாட்டி விடுவான். அத்தகைய நோயை தண்டனையை இதற்கு முன்னால் எங்குமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். சகோதரிகளே, இன்றைய காலத்திலே ஒரு முஸ்லிமான குடும்பம் சீரழிகிறது என்றால், ஒரு முஸ்லிமான குடும்ப பெண் அந்நிய ஆணோடு ஓடிப்போகிறாள், அந்நிய ஆண்களோடு பழகுகிறாள், அதன் காரணமாக தவறான பழக்க வழக்கங்கள் ஆண்கள் பெண்களுக்கு மத்தியிலே பரவுகிறது. பாவத்தை பார்த்து உள்ளத்தால் துடிதுடித்து அந்த பாவத்திலிருந்து மக்களை தடுக்க வேண்டிய நமது சகோதரிகள், அவர்களே அந்த பாவத்தை பார்த்து 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 ரசித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் பாவத்தின் மீதுள்ள வெறுப்பு அவர்களுடைய உள்ளத்தை விட்டு நீங்கிவிடுகிறது. பாவத்தை பார்த்தால் அல்லாஹ்விற்காக வரவேண்டிய கோபம் அவர்களுடைய உள்ளத்திலே வருவது கிடையாது, அவர்களுடைய உள்ளம் செத்திருக்கிறது. அன்பு சகோதரிகளே, நீங்கள் எதை பார்ப்பீர்களோ கண்ணால் அதுதான் தொழுகையிலே உங்களுடைய உள்ளத்திலே வரும், நீங்கள் காதால் எதை கேட்பீர்களோ அதுதான் தொழுகையிலே உங்களுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த சினிமாக்களிலே சீரியல்களிலே நீங்கள் கேட்பது என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கே காண்பிக்கப்படுவது என்ன? அங்கே இஸ்லாம் அல்லாதவர்களுடைய அந்த பாவிகளுடைய அநாகரிகமான அசிங்கமான ஆபாசமான கலாச்சாரங்கள், சொல்வதற்கே வெட்கமான செய்திகள், அவையெல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து பார்க்கப்பட்டால் ரசிக்கப்பட்டால் அந்த குடும்பம் எப்படி ஒரு முஸ்லிமான குடும்பமாக தங்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் உண்மையான தொழுகையாளிகளாக முஸ்லிம்களாக இருந்தால் அவற்றையெல்லாம் வெறுக்க வேண்டும். நாங்கள் கேள்விப்படுகின்றோம், இதே சென்னையிலே எத்தனையோ முஸ்லிம் கல்லூரிகளிலே, பெண்கள் படிக்கின்ற கல்லூரிகளிலே, அங்கே சினிமா நடிகர்கள் நடிகைகளை வரவழைக்கப்பட்டு ஆடல் பாடல் காட்சிகள் அங்கே காண்பிக்கப்படுகின்றன. முஸ்லிம் பெண்கள், வாலிப பெண்கள் அதிலே பங்கேற்கிறார்கள். அந்த நடிகைகளிடத்திலே கையெழுத்து வாங்குவதிலே, நடிகர்களுக்கு கை கொடுப்பதிலே நமது முஸ்லிம் சகோதரிகள் போட்டி போட்டுக் கொண்டு அவர்களிடத்திலே முந்துகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் கேட்கத்தான் செய்கிறோம் சகோதரிகளே. சில இடங்களிலே நீங்கள் பார்த்தால் கல்லூரிகளிலிருந்து படித்துவிட்டு வரக்கூடிய முஸ்லிம் சகோதரிகள் காஃபிர் பெண்களை விட மோசமாக வருவதை பார்க்கிறோம். பொது இடங்களிலே முஸ்லிம் சகோதரிகள் அந்நிய ஆண்களோடு பைக்குகளிலே அந்நிய ஆண்களோடு அவர்கள் கைகோர்த்து கொண்டு காபிர்களோடு இன்னும் ஏனைய முஸ்லிம் ஆண் நண்பர்களோடு அவர்கள் கைகோர்த்து கொண்டு செல்வதையெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம் சகோதரிகளே? பெற்றோர்களாகிய நீங்கள்தான். உங்களது வீடுகளிலே அத்தகைய காட்சிகளை காண்பித்து அத்தகைய செய்திகளை அவர்களுக்கு கேட்க வைத்தீர்கள். நீங்களும் அதை ரசித்தீர்கள், அவர்களையும் ரசிக்க வைத்தீர்கள். எனவே இதுதான் வாழ்க்கை, இதுதான் கலாச்சாரம் என்று அவர்களும் அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். சகோதரிகள், இன்று உங்களுக்கு தெரியுமா, இன்று நமது முஸ்லிம் சகோதரிகள், என் அன்பு சகோதரிகளே கவனமாக கேளுங்கள், இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை. முஸ்லிம் சகோதரிகள் அந்நிய ஆண்களோடு காபிர்களோடு ஓடி போய் தங்களுடைய மதத்தையும் மாற்றிக்கொள்கிறார்கள். எங்களுக்கு இஸ்லாம் தேவையில்லை, எங்களுக்கு அல்லாஹ் தேவையில்லை, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் தேவையில்லை, எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை தேவையில்லை என்று அவர்கள் நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொண்டு அவர்கள் கழுத்திலே தாலி கட்டிக்கொண்டு கோயில்களை சுற்றுகின்ற பெண்களாக இன்று பலர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரிகளே, உங்களுக்கு தெரிந்திருக்குமோ இல்லையோ, கெசட் என்ற ஒரு புத்தகம் ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திலிருந்து வெளியிடப்படுகிறது. அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பல முஸ்லிம் பெண்மணிகள் அவர்கள் இந்து மதத்திற்கோ அல்லது கிறிஸ்துவ மதத்திற்கோ மாறிய சம்பவங்களை, நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அந்த குடும்பத்திலே இருக்கின்ற அந்த பெண்மணிகள் தாய்மார்கள் இந்த குடும்பத்தோடு சினிமா சீரியல்கள், அந்நிய பெண்களோடு தங்களது அந்நிய ஆண்களோடு தங்களது பிள்ளைகள் பழகுவதை, அவர்களோடு பேசுவதை அனுமதித்த காரணம்தான். அன்பு சகோதரிகளே, அந்த டிவிகள் மட்டுமல்ல, சினிமா சீரியல்கள் மட்டுமல்ல, உங்களது பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கின்றீர்களே, இந்த காலத்திலே செல்போன்கள் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று என்பதை மறந்து விடாதீர்கள். தாயோடு பேசுவதற்கு, தந்தையோடு பேசுவதற்கு, அல்லது தேவைக்கு சகோதரனோடு, உடன் பிறந்த சகோதரனோடு பேசுவதற்காக உள்ள இந்த தொலைபேசி பல ஆண்களின் கற்புகளை, பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த சினிமாக்கள் சீரியல்களிலே அந்நிய ஆண்களோடு பழகுவதை, அது ஒரு கலாச்சாரம் என்றும், அது பெண்ணுடைய உரிமை என்பதாகவும் காட்டப்பட்டு அதை பார்த்து பார்த்து பழகிவிட்ட நமது சகோதரிகள், கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அவர்களும் அந்த பழக்கத்தை தங்களது வாழ்க்கையிலே உள்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதன்படி அவர்கள் இதுதான் சுதந்திரம் என்று அவர்கள் நினைத்த காரணத்தால் ஈமானை பறிகொடுத்தார்கள், இஸ்லாமை பறிகொடுத்தார்கள். எத்தனையோ சகோதரிகள் வாழ்க்கையும் பறிகொடுத்து விட்டு இப்போது சில குழந்தைகளை பெற்றெடுத்து அனாதையாக வாழ்கின்ற பல சம்பவங்களை, பல வரலாற்று நிகழ்வுகளை, பல சமுதாய நிகழ்வுகளை நமது வாழ்க்கையிலே, அன்றாட சமூக பணியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரிகளை. ஆகவே என் அன்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த விஷயத்தை ஆழமாக, அழுத்தமாக உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, உங்களுடைய குடும்பம் இனிமையான, ஒரு இன்பமான, மகிழ்ச்சியான குடும்பமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கணவனோடு அன்பாக இருங்கள், கணவனோடு பணிவோடு இருங்கள், குடும்ப உறுப்பினர்களிடத்திலே அன்போடு பணிவோடு இருங்கள். பிள்ளைகளை வளர்ப்பதிலே, குடும்பத்தை இரையச்சம் உள்ள குடும்பமாக உருவாக்குவதிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். குர்ஆனை தினந்தோறும் நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள், அதன் கருத்துக்களை உங்கள் கணவனோடும் பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்கட்டும், உங்களது பிள்ளைகளை, உங்களது கணவனை, உங்களது குடும்பத்தை கெடுக்கக்கூடிய அல்லது ஆபாசத்தை, சினிமா கலாச்சாரங்களை, அல்லது இது போன்ற தவறான பழக்க வழக்கங்களை தூண்டக்கூடிய எந்த ஒரு ஆணையும் சரி, எந்த ஒரு பெண்ணையும் சரி, அவர்கள் எவ்வளவுதான் நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவரை உங்களது வீடுகளிலே இரவு தங்க அனுமதித்து விடாதீர்கள். அப்படியே உறவை பேண வேண்டும் என்று அவர்களை வீட்டுக்குள் நீங்கள் அழைத்தாலும் சரி, சிறிது நேரம் அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லி, அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து, அவர்களை தங்க வைத்துவிட்டு அவர்களை நீங்கள் அனுப்பிவிடுங்கள் சகோதரிகளே. அதுபோன்று உங்களது குடும்பங்களை நீங்கள் இந்த டிவிகளுடைய ஆபத்துகளில் இருந்து, இந்த சீரியல்களுடைய ஆபத்துகளிலிருந்து முற்றிலுமாக பாதுகாத்து, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை, மறுமையின் நன்மைகளை பெறுவதற்காக, சொர்க்கத்திற்கு தகுதியான நன்மைகளை செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு பயன்படுத்தலாம். எத்தனையோ மார்க்க உரைகள் அடங்கிய பெரிய அறிஞர்களுடைய பயான் சீடிகள் எல்லாம் உங்களுக்கு பல வடிவங்களிலே கிடைக்கின்றன. விசிடிகளாக கிடைக்கின்றன, டிவிடிகளாக கிடைக்கின்றன, எம்பி3களாக கிடைக்கின்றன. எது உங்களுக்கு வசதியோ அவற்றை நீங்கள் வாங்கி உங்களது கணவனின் மூலமாக வரவழைத்து அவற்றை உங்களது வீடுகளிலே எப்போதும் நீங்கள் ஒளிர வையுங்கள். அவற்றை உங்களுடைய வீடுகளிலே எப்போதும் போட்டுக்கொண்டே இருங்கள். பல அறிவுரைகளை கேட்க கேட்க உள்ளம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கும். குர்ஆன் ஓதக்கூடிய எத்தனையோ மிகச்சிறந்த காரிகளுடைய சீடிகள் கிடைக்கின்றன. அவற்றை உங்களது வீடுகளிலே எப்போதும் ஓத வையுங்கள். அதன் மூலமாக குர்ஆனையும் நீங்கள் திருத்தமாக கற்றுக்கொள்ளலாம். ஷைத்தானும் குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகளிலிருந்து, அல்லாஹ்வுடைய வேத வரிகள் படிக்கப்படுகின்ற வீடுகளிலிருந்து, ஹதீஸ் படிக்கப்படுகின்ற வீடுகளிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடிவிடுகின்றான். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அறிவுரையை கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நான் அறிவுரை செய்து கொள்கிறேன். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேணுங்கள், அல்லாஹுவின் கட்டளைகளை பேணுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், தூதருக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள். உங்களது குடும்பத்தை ஒரு முஸ்லிமான, ஒரு மூமினான, இறையச்சம் நிறைந்த, அல்லாஹ்வுடைய தக்குவாவும் இஹ்லாசும் நிறைந்த ஒரு குடும்பமாக உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த நற்பாக்கியத்தை தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.